அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. மார்ச் திங்கள் 13 நாள் வியாழக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் மணிவண்ணன். இன்றைய தமிழோசி நிகழ்ச்சியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கில் அமெரிக்காவில் கைதான நியூயார்க்குக்கான இந்திய துணைத் தூதர் தேவயானி மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளை அமெரிக்க நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருப்பது பற்றிய செய்திக்குறிப்பு, தமிழ்நாட்டில் 1960களில் வெளியான 1001 படம் டிஜிட்டல் முறையில் மறுகட்டமைக்கப்பட்டு வெளியாகும் நிலையில் அதன் விளம்பர சுவரொட்டிகளை அகற்ற தேர்தல் ஆணைய அதிகாரிகள் உத்தரவிட்டிருப்பது சரியா என்பது குறித்த ஒரு பேட்டி,
சினிமா செல்வாக்கு, சின்னத்திரை செல்வாக்கு, ஊடகங்களுடைய செல்வாக்கு உள்ளவர்களுக்கு இந்த அரசியல்ல இன்னும் கொஞ்சம் ஒரு அரசியல் செல்வாக்கை பெருக்கிக் கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே அந்த மாதிரி விஷயங்கள்ல இது கட்டுப்பாடு இருக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு சரியானதுதான் எனக்கு படுகிறது.
இலங்கையைச் சேர்ந்த பணிப்பெண் சவுதி அரேபியாவில் இறந்த நிலையில் 8 மாதங்களாகியும் அவரது உடல் திரும்ப அனுப்பப்படாமல் இருப்பது பற்றிய செய்தி, ஆகியவை கேட்கலாம். அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
லண்டன் பிபிசி தமிழோசை வழங்கும் செய்திகள், வாசிப்பவர்கள் குமார் ராமலிங்கம், விமல் சொக்கநாதன் ஆகியோர்.
பயன் மியூனிக் கால்பந்தாட்ட கிளப்பின் தலைவரான உலி ஹெனஸ் அவர்களுக்கு வரி ஏய்ப்புக்காக ஜெர்மனியில் 3.5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. கால்பந்தாட்ட உலகில் இவர் மிகவும் சக்தி வாய்ந்தவர். சிறுவயதில் கால்பந்தாட்ட உலகக்கோப்பை போட்டியை வென்ற குழுவில் இடம்பெற்றிருந்த இவர் பயன் மியூனிக் அணியை ஐரோப்பிய கால்பந்தாட்ட சாம்பியன்களாக உருவாகியிருந்தார். சுவிஸ் வங்கிக் கணக்குகள் மூலமாக பங்கு சந்தையில் ஈடுபட்ட தொகைக்கு உரிய 27 மில்லியன் யூரோ வரியை தான் ஜெர்மன் வருமான வரித்துறையினருக்கு செலுத்தித்தான் இருக்க வேண்டும் என்று அவர் ஒப்பிக் கொண்டிருக்கின்றார். ஜெர்மன் சான்சலர் ஏஞ்சலா மக்களுக்கு நண்பரான உலி ஹெனஸ் இதற்கு முன்னர் வரி வைப்பு செய்யக்கூடாது என்று தொலைக்காட்சிகளில் உரையாற்றியிருக்கின்றார்.
உக்ரைன் நாட்டின் செல்வந்தர்களில் ஒருவரும் கேஸ் எரிவாயு உற்பத்தி தொழில் பிரமுகருமான டிமிட்ரி ஃபர்டாஷ் ஆஸ்திரிய நாட்டின் தலைநகர் வியன்னாவில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். குற்றவியல் கும்பல் ஒன்றை அணிதிரட்டியமை மற்றும் ஊழல் குற்றங்களுக்காக திரு ஃபர்டாஷ் அமெரிக்காவில் தேடப்பட்டு வருகிறார். உக்ரைன் நாட்டில் அதிபர் பதவியிலிருந்து அகற்றப்பட்ட விக்டர் யனுகோவிச்சிற்கு பெரும் பண உதவி வழங்கியவர் திரு ஃபர்டாஷ். இப்போது உக்ரைனில் நடக்கும் சம்பவங்களுக்கும் இவர் கைது செய்யப்பட்டமைக்கும் எந்தவிதமான தொடர்பும் இல்லை என்று ஆஸ்திரிய போலீசார் கூறியிருக்கிறார்கள்.
யுக்ரைனை ஸ்திரமிழக்க செய்யும் செயல்களை ரஷ்யா தொடர்ந்து வந்தால் அது யுக்ரைன் ஐரோப்பிய ஒன்றத்துக்கு மட்டுமன்றி ரஷ்யாவுக்கும் பேரழிவாக இருக்கும் என்று ஜெர்மன் சான்சலர் ஏஞ்சலா மெர்க்கல் கூறியிருக்கின்றார்.
Es ist offenkundig die territoriale Unversehrtheit und damit die staatliche
பெர்லினில் ஜெர்மன் நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய அவர், ரஷ்யா தனது பாதையை மாற்றிக்கொள்ளாவிட்டால் ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்கள் தீவிரமான பொருளாதார பாதிப்புகளை ஏற்படுத்தும் நடவடிக்கைகளை எடுக்க தயாராக இருப்பதாக கூறினார். ஆனால் ஜெர்மனியில் இருக்கும் சீன தூதரான ஷி மிங்டே ரஷ்யாவுக்கு தண்டனை கொடுப்பதாக நினைத்து கொண்டு ஏதாவது செய்தால் திரும்ப கிடைக்கும் பதிலடிகளால் விஷயங்கள் கைமீறி சென்றுவிடும் என்று எச்சரித்திருக்கின்றார்.
தென்சீன கடலில் அவதானிக்கப்பட்ட சேதப்பொருட்களுக்கும் கடந்த சனிக்கிழமை காணாமல் போன தமது மலேசியன் ஏர்லைன்ஸ் விமானத்திற்கும் எந்தவித தொடர்புமே இல்லை என்று மலேசிய அதிகாரிகள் வலியுறுத்தி வந்தாலும் கூட சீன அரசின் போர்க்கப்பல் ஒன்று அந்த சேதப்பொருட்களை கடலில் தொடர்ந்தும் தேடிக்கொண்டிருக்கிறது என்று சீனாவின் அரசாங்க தொலைக்காட்சி அறிவித்திருக்கிறது. கடலில் காணப்பட்ட 3 பெரிய பொருட்களின் படங்களை சீன செய்கோள்கள் பிடித்து அனுப்பியிருந்தன. நேற்று புதன்கிழமை இந்த படங்கள் வெளியிடப்பட்டன. ஆனால் இந்த படங்கள் தவறுதலாக வெளியிடப்பட்டவை என்று சீன தூதரகம் தங்களிடம் கூறியதாக மலேசியாவின் போக்குவரத்து அமைச்சர் தெரிவித்திருக்கிறார்.
On the Chinese satellite imagery, a Malaysian Maritime Enforcement Agency surveillance plane.
விமான பயண கட்டுப்பாட்டு அறையுடனான கடைசி தொடர்புக்கு பின்னரும் கூட விமானத்தின் சாதனங்கள் தகவல்களை அனுப்பிக் கொண்டிருந்தன என்றும் செய்திகளை மலேசிய அமைச்சர் மறுத்திருக்கிறார். மலேசியாவிலிருந்து சீனாவின் பெய்ஜிங்குக்கு போய்க் கொண்டிருந்த இந்த விமானத்தின் பயணிகளில் பெரும்பாலானவர்கள் சீன நாட்டவர்கள்.
எகிப்தில் 13 வயது சிறுமி ஒருவருக்கு சுன்னத் செய்த மருத்துவர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க நீதித்துறை அதிகாரிகள் எடுத்துள்ள முடிவுக்கு உரிமை போராட்ட அமைப்புகள் வரவேற்பு தெரிவித்துள்ளன. இந்த 13 வயது சிறுமி சுன்னத் செய்தவுடன் இறந்துவிட்டார். அந்த பெண் இறக்க காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுவதை தாங்கள் உறுதி செய்வோம் என்று ஈக்வாலிட்டி நவ் என்ற அந்த அமைப்பு தெரிவித்திருக்கின்றது.
பெண்கள் தவறாக நடத்தப்படுவது பற்றி 2012 டிசம்பரில் இந்தியாவெங்கும் மிகப்பெரும் உணர்வுகளை உருவாக்கிய யுவதி கற்பழிப்பு கொலை சம்பவத்தில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட நால்வர் மீதான தீர்ப்பை புதுதில்லி மேல் நீதிமன்றம் இன்று உறுதிப்படுத்தியிருக்கிறது. இதனை எதிர்த்து தாங்கள் உச்சநீதிமன்றத்தில் மேன்முறையீடு செய்யப்போவதாக குற்றவாளிகளின் வழக்கறிஞர்கள் கூறியிருக்கிறார்கள். 2012 டிசம்பர் இரவு நேரத்தில் 23 வயதான ஒரு இளம்பெண்ணை தமது வண்டியில் ஏற்றிக்கொண்டு புதுதில்லி தெருவீதிகளில் வண்டி பயணம் செய்து கொண்டிருக்கும் போது பல தடவை பெண்ணை பாலியல் வல்லுறவு புரிந்து வீதியோரத்தில் தள்ளிவிட்டிருந்தார்கள். 2 வாரங்களுக்கு பிறகு யுவதி மருத்துவமனையில் உயிரிழந்தார். நாட்டில் பொதுமக்களின் ஆத்திரம் காரணமாக பாலியல் வன்முறைக்கு எதிரான கடுமையான சட்டங்களை அரசாங்கம் நடைமுறைப்படுத்தியது.
செய்தி அறிக்கை கிட்டிகள் செய்தி அரங்கில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். இலங்கையின் வடக்கே கிளிநொச்சி மாவட்டத்தில் ஒரு சம்பவத்தில் போலீஸ் அதிகாரி ஒருவர் காயமடைந்ததாக அங்கிருந்து கிடைக்கும் செய்திகள் கூறுகின்றன. அது குறித்து எமக்கு இதுவரை கிடைத்த தகவல்களை தொகுத்து தருகிறார் சீவகன்.
இலங்கையின் வடக்கே கிளிநொச்சியில் தர்மபுரம் பகுதியில் இருக்கின்ற ஒரு வீட்டை இராணுவத்தினர் சுற்றி வளைத்து அந்த வீட்டில் இருந்த 2 பெண்களை அங்கு தடுத்து வைத்திருப்பதாக அங்கிருப்பவர்கள் தெரிவித்திருந்தார்கள். அந்த பெண்களை தாம் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு நிலைமையை அறிய முற்பட்ட பொழுது அவர்களுடன் அங்கிருந்த யாரோ பேச அனுமதிக்கவில்லை என்றும் அவர்கள் தம்மை போலீசார் என்று கூறியதாகவும் அங்கு ஒரு விசாரணை நடப்பதாக அவர்கள் கூறியதாகவும் சட்டத்தரணி கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் பிபிசிக்கு கூறியிருந்தார். இந்த விடயம் குறித்து போலீஸ் தரப்பு பேச்சாளர் அஜித் ரோகண அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டபொழுது இது ஒரு குற்றவியல் சம்பவம் மாத்திரமே என்று அவர் கூறினார். அந்த வீட்டுக்கு ஒரு கிரிமினல் குற்றவாளியை தேடி போலீசார் சென்றபொழுது அவர் தப்பியோடிவிட்டார். அப்பொழுது போலீஸ்காரர் ஒருவருக்கு காலில் காயம் ஏற்பட்டு விட்டது. அவர் மருத்துவமனையில் உடனடியாக அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். அவருக்கு எப்படி காயம்பட்டது என்பதை என்னால் உடனடியாக கூற முடியாது. விசாரணைகள் பூரணமாக முடிவடைந்த பின்னரே அதனை பற்றி என்னால் கூற முடியும். போலீசார் தற்பொழுது அங்கு விசாரணையை நடத்துகின்றார்கள். அந்த சம்பவத்தில் இராணுவத்துக்கு சம்பந்தம் எதுவும் கிடையாது. இது போலீஸ் தரப்பு விசாரணை மாத்திரமே. இது ஒரு கிரிமினல் குற்றச்சம்பவம் மாத்திரமே என்று கூறினார் அஜித் ரோகண.
செய்தியை வழங்கியவர் சீவகன். சவுதி அரேபியாவில் மரணமடைந்த இலங்கை பணிப்பெண் ஒருவரின் சடலத்தை பெற அவரது குடும்பத்தினர் கடந்த 8 மாதங்களாக எடுத்த முயற்சிகள் பலனளிக்கவில்லை என்று செய்திகள் கூறுகின்றன. இதுகுறித்து வரும் செய்திக்குறிப்பை தருகிறார் மட்டக்களப்பிலிருந்து உதயகுமார்.
சவுதி அரேபியாவில் வீட்டுப் பணிப்பெண் ஒருவர் மரணமடைந்து 8 மாதங்கள் ஆகின்ற போதிலும் அவரது சடலம் இதுவரை உறவினர்களிடம் கையளிக்கப்படாமல் தொடர்ந்தும் அந்நாட்டிலே வைக்கப்பட்டுள்ளது. கல்முனை பிரதேசத்தில் உள்ள நெப்பட்டிமுனை கிராமத்தைச் சேர்ந்த 44 வயதான கணவதி பிள்ளை ரமணி என்பவரது சடலமே அந்நாட்டில் தொடர்ந்தும் வைக்கப்பட்டுள்ளது. தமது தாய் மரணமடைந்து நாளையுடன் 8 மாதங்கள் முடிவடைகின்றது என்பதை சுட்டிக்காட்டும் அவரது மகள் கேமலதா இதுவரை சடலத்தை பெற முடியாத நிலையில் தமது குடும்பத்தினர் பெரும் கவலையுடனும் மன உளைச்சலுடனும் இருப்பதாக கூறுகின்றார்.
இதுல வந்து கஷ்டம் சார், 2013 25ஆம் தேதி வீட்டு வேலைக்கு போனவ கணிப்பண்ணா 2 மாதம் அம்பளை காசு அனுப்பினவன் ஆறாம் மாசம் உங்களுக்கு 10ஆம் தேதி காசு போடுறேன் நான் சொல்லி கழிச்சவன் கழிச்சவன் பிறகு திருப்பி 7ஆம் மாசம் ஒருக்கா கழிச்சவன் 7ஆம் மாசம் கழிச்சிட்டு 5ஆம் தேதி கழிச்சிட்டு பிறகு நான் போன் பேனு செய்யல விடாது. போன் பேனு செய்யாம போனதுக்கு அப்புறம் நாங்க இந்த இது அனுப்பின ஏஜென்சி எல்லாம் கோல் எடுத்து கேட்டேன். அவங்க சொன்னாங்க இந்த பெருநாள் தானே அவங்க வந்து வெளியில கூட்டிட்டு போயிருப்பாங்க அதெல்லாம் போன் வேலை செய்யாம இருக்குமென்று சொல்லி சொன்னாங்க. திருப்பி நாங்க இப்ப பெருநாள் முடிஞ்சது அப்புறம் கோல் எடுத்து கேட்டேன் மின்னு சொல்லி கேட்கையும் அது சில நேரம் அவங்க இங்க வந்து திருப்பியும் ஒரு கிழமைக்கு கொண்டாடுறதாம் பெருநாள் அதால போன் கொடுக்காம இருப்பாங்கன்னு சொல்லி கேட்காங்க. கழிச்சிட்டு திருப்பி 8ஆம் மாசம் அவட அப்பா வந்து 25ஆம் தேதி செட்டாண்டி நாங்க பொடி எடுக்கிற ஒரு 3:30-4 மணி வரைக்கும் இப்ப செத்துட்டாவாமன்னு சொல்லி கொழும்புக்கு மெசேஜ் வந்துருக்காம். 7ஆம் மாசம் 14ஆம் தேதி செத்துதாம் வருத்தம் வந்து செத்துதாமன்னு சொல்லி கொழும்புல வெளிநாட்டு வேலை வாய்ப்பு பணியினால மூன்று ஒரு மெசேஜ் வந்துதாமன்னு சொல்லி சொன்னாரு வித்தியாவங்க. எங்களுக்கு உங்களோட மனம் சரியா கவலைக்கு மதம் பாதிக்கப்பட்டுள்ளது. எங்க அம்மாட போடி இன்னும் 8 மாதம் எங்களுக்கு இன்னும் கிடைக்கல. நாங்க இப்ப அண்ணா வருது என்ன வருதுன்னு சொல்லி அங்க இங்கேயும் அலைஞ்சு திரிகிறோம். இப்ப நாங்க போக வேண்டிய இடம் எல்லாம் போயிட்டோம். இனி போறதுக்கு ஒரு இடமும் இல்ல. எங்க அம்மாட போடி இப்ப இதனை 8 மாதம் யாருன்னு எடுத்துட்டாங்க
என்று தெரிவித்த அவர் இருதய நோயினால் மரணமடைந்ததாகவே தங்களுக்கு அறிவிக்கப்பட்டது என்றும் ஆரம்பத்தில் மரணத்தில் சந்தேகம் இருந்தாலும் சடலத்தை பெறுவதில் ஏற்பட்ட தாமதங்கள் காரணமாக சந்தேகம் இல்லை என்று சத்திய கடுதாசி கொடுத்து, ஒரு மாதம் கடந்தும் இதுவரை சடலம் தங்களிடம் ஒப்படைக்கப்படவில்லை என்றும் இங்கு குறிப்பிடுகின்றார். இது தொடர்பில் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு வாரியத்தின் துணை பொது முகாமையாளர் மங்கள ரந்தனியவை தொடர்பு கொண்டு கேட்ட போதும்,
சாமானிய மரணையாக்கு பரீட்சண கதைத்துவோ சக கதைத்து தத்தியாக நுமத்தி நாம் மரணையாக்க இங்கு என்ன புலுவான்.
சந்தேகம் இல்லாத நிலையில் மரணம் தொடர்பான விசாரணைகள் துரிதமாக முடியும். இதனால் சடலங்களை பெற்றுக்கொள்வதில் தாமதங்கள் ஏற்படுவது இல்லை. இந்த மரணத்தை பொறுத்தவரை சந்தேகம் தெரிவிக்கப்பட்ட மரணம் என்பதால் விசாரணைகளின் போது இவ்வாறான தாமதங்கள் ஏற்படுவது வழமை. சடலத்தை உறவினர்கள் பெறுவதற்கு இன்னும் எவ்வளவு காலம் எடுக்கும் என்பது தற்போது கூற முடியாது. அந்நாட்டில் நடைபெற்று வரும் விசாரணைகளின் முடிவுகளிலே அது தங்கியுள்ளது என்று பதிலளித்தார் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு வாரியத்தின் துணை பொது முகாமையாளர் மங்கள ரந்தனிய.
மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார். இலங்கையில் தூக்கு தண்டனை சட்ட புத்தகத்தில் அமலில் இருந்தாலும் கடந்த பல ஆண்டுகளாகவே யாரும் தூக்கில் போடப்படவில்லை. இந்த நிலையில் தூக்கு தண்டனை நிறைவேற்ற ஒரு புதிய தூக்கு தூக்கியை நியமிக்க இலங்கை அரசு முடிவு செய்து ஒருவரை நியமித்தும் இருந்தது. ஆனால் அந்த புதிய நபர் தூக்கு மேடையை கண்டு பயந்து வேலையை விட்டு ஓடிவிட்டாராம். இது குறித்து பிபிசியின் இலங்கை செய்தியாளர் சார்ல்ஸ் ஹேவரண்டின் குறிப்பை தமிழில் தருகிறார் சீவகன்.
இலங்கையில் தூக்கு தூக்கி வேலைக்குச் சேர்ந்த ஒருவர் தூக்கு மேடையை பார்த்து அதிர்ச்சி அடைந்து தனது வேலையை ராஜினாமா செய்துவிட்டார். 1976 முதல் இலங்கையில் தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படுவது கிடையாது. ஆனால் 400 அதிகமானோர் தூக்கு தண்டனைக்காக அங்கு காத்து கிடக்கின்றார்கள். தூக்கு தண்டனைகளை நிறைவேற்றுவதை மீண்டும் ஆரம்பிப்பதானால் தமக்கு ஒரு தூக்கு தூக்கி மீண்டும் தேவை என்ற அடிப்படையில் அதிகாரிகள் அந்த வேலைக்கு விண்ணப்பம் கோரியிருந்தார்கள். முதலாவதாக தெரிவு செய்யப்பட்ட தூக்கு தூக்கி ஒரு சிறை காவலராக பதவி உயர்வு பெற்றதை அடுத்து ஒரு வருட காலத்துக்குள் 3 பேர் அந்த வேலையை விட்டு ஓடிவிட்டார்கள். இறுதியாகச் சேர்ந்த புதிய தூக்கு தூக்கிக்கும் பயிற்சி வழங்கப்பட்டது. அனுராதபுரத்தைச் சேர்ந்த அந்த 40 வயதான நபர் அந்த பயிற்சி நடந்து கொண்டிருந்த பொழுது தூக்கு மேடையை பார்த்ததும் பயந்து அதிர்ச்சி அடைந்து போய்விட்டார் என்று சிறைச்சாலைகள் தலைமை ஆணையரான சந்திராரட்ன பலேகம் அவர்கள் கூறியிருக்கின்றார். தான் இந்த பதவியை துறப்பதாக கடிதம் அனுப்பிய அந்த நபர் அதன் பின்னர் பயிற்சிக்கும் வரவில்லையாம். இதுகுறித்து பேசிய சிறைச்சாலைகள் நடவடிக்கைகளுக்கான ஆணையர் ஜி பி குலதுங்க
அவர்கள்,
அவர் எடுத்த முடிவு அவரது சொந்த முடிவாகும். அரசாங்க சேவையில் சேருகின்ற இவரும் பயிற்சிகளை பெறுவதற்கு முன்னதாக விரும்பினால் அதிலிருந்து விலகிக் கொள்ள முடியும். அவரை தூக்கு மேடையை பார்க்க நாங்கள் அழைத்துச் சென்ற பொழுது அதனை பார்த்த அவர் அதிர்ச்சி அடைந்து விட்டார். உண்மையில் இந்த வேலைக்கான விண்ணப்பம் கோரிய பொழுதே இது குறித்த விவரங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் அதில் சேர்த்திருந்தோம் என்றார் குலதுங்க. இந்த நபர் தனது முடிவை மறுபரிசீலனை செய்ய 1 கால அவகாசம் வழங்கப்பட்டிருப்பதாகவும், அதற்குள் அவர் முடிவை மாற்றிக்கொள்ள தவறினால் புதிதாக இன்னொருவரை சேர்ப்பதற்கு விண்ணப்பம் வர்த்தமானி மூலம் கோரப்படும் என்றும் ஆணையர் கூறியிருக்கின்றார். கடைசியாக வேலையை பொறுப்படுத்தி செய்த தூக்கு தூக்கி கூட தூக்கு மேடையை பார்த்தால் தான் இப்பொழுதும் பதட்டமடைவதாகவே கூறியிருக்கின்றார். அத்துடன் தனது உண்மையான வேலைக்கு பதிலாக தனது பணிக்காலம் முடியும் வரை வெறுமனே எழுத்து வேலை மாத்திரமே தான் செய்தமை தனது அதிர்ஷ்டம் என்றும் அவர் கூறுகின்றார். அவரை அடுத்து 176 விண்ணப்பங்களிலிருந்து இவர்கள் தூக்கு தூக்கியாக நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஆனால் இருவர் அனுமதி இல்லாமல் விடுமுறை எடுத்துக்கொண்டு ஓடிவிட்டதாக செய்திகள் கூறுகின்றன. இப்பொழுது தனது வேலையை ராஜினாமா செய்தவர் 3 இடத்தில் இருந்த விண்ணப்பதாரியாவார். இதற்கிடையே இந்த தூக்கு தூக்கி வேலையில் இணைவதற்கு ஆர்வம் தெரிவித்து ஆஸ்திரேலியா உட்பட வெளிநாடுகளில் இருந்தும் சில மின்னஞ்சல்கள் சிறைச்சாலை தினக்களத்துக்கு வந்திருக்கின்றனவாம். ஆனால் வெளிநாடுகளில் உள்ளவர்களை இந்த வேலைக்கு ஆட்சேர்க்க முடியாது என்று சிறைச்சாலை வட்டாரங்கள் கூறுகின்றன. எவரையாவது தூக்கில் போடுவதாக இருந்தால் இலங்கையை பொறுத்தவரை அதற்கு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் அனுமதி தேவையாகும். தூக்கு தண்டனைக்காக காத்திருப்பவர்களில் விடுதலை புலிகள் அமைப்பின் முன்னாள் உறுப்பினர்கள் எவரும் கிடையாது.
சார்ல்ஸ் ஹேவரண்டின் குறிப்பை தமிழ் தந்தவர் சீவகன். இலங்கை அரசு தென்கொரியாவுக்கு பரிசாக அளிக்க தயாராக இருந்த யானை ஒன்றை அது நல்ல நாளில் பிறந்தது என்று அது கருதுவதால் விலக்கிக் கொண்டிருக்கிறது. இது குறித்து பிபிசி செய்தியாளர் சார்ல்ஸ் ஹேவரண்டின் குறிப்பை தமிழ் தருகிறார் விமல் சோக்கநாதன்.
தென்கொரிய அரசாங்கம் இலங்கைக்கு அன்பளிப்பாக வழங்கவிருந்த இரு மிருகங்களுக்கு மாற்று அன்பளிப்பாக இலங்கை அரசு 2 யானைக்குட்டிகளை அனுப்புவதென்று ஏற்பாடாகி இருந்தது. ஆனால் இப்பொழுது ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அந்த 2 குட்டி யானைகளில் ஒன்றை அனுப்ப வேண்டாம் என்று வாபஸ் பெற்றிருப்பதாக அரசாங்க அமைச்சர் ஒருவர் தெரிவித்திருக்கிறார். ஜனாதிபதியின் மனமாற்றத்திற்கு காரணம் அந்த பெண் யானைக்குட்டியின் பிறந்த தினம் 2009 மே மாதம் 18 தேதி என்பதாகும். விடுதலை புலிகளை தோற்கடித்து உள்நாட்டுப் போரை அரசாங்கம் முடிவுக்கு கொண்டு வந்த திகதி அது. இந்த திகதியை ஒவ்வொரு வருடமும் கொண்டாடும் அரசாங்கம் தனது இராணுவ பலத்தை ஆடம்பரமான அணிவாப்புகள் மூலம் வெளிக்காட்டிக் கொண்டிருக்கிறது. இலங்கையின் குடிமக்கள் பலரும் கூட இந்த மே 18 நாளை ஒரு மங்கள நாளாக, ஒரு சுபதினமாக கொண்டாடுகிறார்கள். ஆனாலும் சிறுபான்மை இனத்தவரான தமிழ் மக்கள் பலரும் தமது உறவுகள் ஏராளமானோர் கொல்லப்பட்ட தினமாக, ஒரு துக்க தினமாகத்தான் மே 18 அனுஷ்டிக்கிறார்கள். இலங்கை அமைச்சர் இது பற்றி மேலும் குறிப்பிடும்போது, அநாத யானைகளுக்கான சரணாலயத்தில் 2009 ஆண்டு மே 18 தேதி பிறந்த இந்த குட்டி யானை வெற்றியின் அறிகுறி என்று தெரிவித்தார். ஆனால் சுற்றாடல் பாதுகாப்பு ஆர்வலர் புபுது வீரராட்ன கருத்து வெளியிடும் போது, யானையின் பிறந்த தினத்தை பற்றி எனக்கு அக்கறை எதுவும் இல்லை, ஆனால் அது ஒரு குட்டி யானை, அன்னையின் அரவணைப்பும் உணவாக பாலும் அதற்கு அத்தியாவசியம், குட்டிகளை பிரித்தெடுத்து கடல் கடந்த நாடுகளுக்கு அனுப்பி வைப்பது மிகவும் தவறு, அத்தோடு அது அனுப்பப்படவிருந்த இடம் கொரியாவில் உள்ள ஒரு தனியார் உல்லாச பூங்கா, கொரியாவில் கடுமையான விண்டர் குளிரில் இருந்து குட்டிகள் பாதுகாக்கப்படும் என்பதற்கு எந்தவிதமான உத்தரவாதமும் கிடையாது என்று கூறினார் சுற்றாடல் பணிப்பாளர். இலங்கையில் காடுகளிலிருந்து பிடிக்கப்படும் யானைகள் புத்தகோவில் திருவிழா உற்சவங்களில் பயன்படுத்தப்படுகின்றன, சில வீடுகளில் செல்ல பிராணிகளாகவும் வளர்க்கப்படுகின்றன. பொறி வைத்து யானைகளை பிடித்தால் இலங்கையில் சட்டவிரோதமான ஒரு செயலாகும். ஆனாலும் புதிதாக பிடிக்கப்படும் யானைகளை வைத்து சட்டவிரோத வியாபாரம் நடத்தப்படுவதாக அண்மையில் அறிக்கைகள் வெளியாகியிருந்தன.
செய்தியை வழங்கியவர் விமல் சோக்கநாதன்.
தமிழோசை நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற முகவரிக்கும், இந்திய நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6222 கிரீம் சாலை சென்னை 600006 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம். இது தவிர எமது இணையதளமான bbctamil.com மூலமும், பேஸ்புக் மற்றும் ட்விட்டர் மூலமும் நேயர்கள் தங்கள் கருத்துக்களை அனுப்பலாம்.
இனி இந்திய கண்ணோட்டம். இந்தியாவின் நியூயார்க் துணை தூதராக இருந்த தேவயானி கோபர்கடே என்ற அதிகாரி கடந்த டிசம்பர் மாதம் விசா மோசடி தொடர்பில் அமெரிக்க போலீசாரால் கைது செய்யப்பட்டு நிர்வாணமாக்கி சோதனையிடப்பட்ட சம்பவம் இரு நாட்டு உறவுகளில் பெரும் நெருக்கடியை ஏற்படுத்தியது நினைவிருக்கலாம். இந்த சம்பவத்தில் அவர் மீது தொடுக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளை நியூயார்க் நீதிமன்றம் ஒன்று தள்ளுபடி செய்திருக்கிறது. இது குறித்த செய்திக்குறிப்பை வழங்குகிறார் டெல்லியிலிருந்து ஜெயக்குமார்.
நியூயார்க்கில் இந்தியாவின் துணை தூதராக இருந்த தேவயானி கோபர்கடேவின் கைது விவகாரத்தில் அவர் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளை நியூயார்க் நீதிமன்றம் ஒன்று தள்ளுபடி செய்திருக்கிறது. தேவயானி அவரது வீட்டு பணிப்பெண்ணை இந்தியாவிலிருந்து அழைத்து வர விசாவுக்கு விண்ணப்பித்த போது அவருக்கு தரவிருந்த சம்பளம் பற்றி பொய்யான தகவல் தந்தார், மோசடி செய்தார் என்ற குற்றச்சாட்டுகளின் பெயரில் அவர் மீது வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கின் போது தேவயானி கைது செய்யப்பட்டு நிர்வாணமாக்கி சோதனையிடப்பட்டது இந்திய அமெரிக்க உறவுகளில் பெரும் நெருக்கடியை ஏற்படுத்தியது. ஆனால் இப்போது நியூயார்க்கில் உள்ள மேன்ஹாட்டன் மாவட்ட நீதிமன்றம் அவர் மீது குற்றச்சாட்டுகள் பதியப்பட்ட போது அவருக்கு குற்றங்கள் பதியப்படுவதிலிருந்து ராஜ்ய பாதுகாப்பு இருந்தது என்று தீர்ப்பளித்திருக்கிறது. அவர் மீது நிலுவையில் இருந்த பிடி ஆணையையும் தேவயானி மீது விதிக்கப்பட்டிருந்த ஜாமீன் நிபந்தனைகளையும் நீதிமன்றம் ரத்து செய்தது. வெளிவந்துள்ள இந்த தீர்ப்பை தேவயானி தனது வழக்கறிஞர் மூலம் வரவேற்றிருக்கிறார். அவரது தந்தை உத்தம் கோபரகடவும் இந்த தீர்ப்பை வரவேற்று இந்திய வெளியுறவுத்துறைக்கு நன்றி தெரிவித்திருக்கிறார்.
தற்போது வெளியாகியுள்ள தீர்ப்பின் மூலம் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளேன். இந்த விவகாரத்தில் பொய்யான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன என்று ஆரம்பம் முதல் குறிப்பிட்டு வருகிறேன். அமெரிக்க நீதிமன்றம் தற்போது எனது மகளுக்கு நீதி வழங்கியுள்ளது. இது தொடர்பாக இந்திய வெளியுறவுத்துறை எடுத்த அனைத்து நடவடிக்கைகளும் பாராட்டுதலுக்குரியது என்றார் உத்தம் கோபரகடே. இந்திய தரப்பு வழக்கறிஞர்கள் வழங்கப்பட்ட தீர்ப்பு குறித்து ஆராய்ந்து வருவதாகவும் பின்னரே இது தொடர்பான முழுமையான கருத்தினை தெரிவிக்க முடியும் என இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் சையத் அக்பருதீன் தெரிவித்துள்ளார். இருந்தபோதும் தேவயானி மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டை தற்போது ரத்து செய்துள்ளது வரவேற்கத்தக்கது என்றார்.
டெல்லியிலிருந்து ஜெயக்குமார். 1965 ஆண்டு வெளிவந்த எம்ஜிஆர் ஜெயலலிதா நடித்த திரைப்படமான 1000 ஒருவன் டிஜிட்டல் முறையில் மறு வடிவம் பெற்று நாளை தமிழகத்தில் வெளிவர இருக்கிறது. இந்த திரைப்படத்தின் சுவரொட்டிகள் நடக்கவிருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் நடத்தை விதி மீறலாக கருதப்படலாம் என்று காரணம் காட்டி இந்த சுவரொட்டிகள் ஒட்டப்படுவதை தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி தடை செய்திருப்பதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து டெல்லியிலிருந்து மீண்டும் ஜெயக்குமார்.
மனிதன்
அரை நூற்றாண்டு காலத்திற்கு பிறகு 1965 வெளியாகிய 1001 திரைப்படம் தற்போது டிஜிட்டல் தொழில்நுட்ப உதவியுடன் புதுப்பிக்கப்பட்டு நாளை வெள்ளிக்கிழமை மறுவெளியீடு செய்யப்பட உள்ள நிலையில் இந்த படம் குறித்த ஒரு அரசியல் சர்ச்சை தொடங்கியிருக்கிறது. தமிழக முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் மற்றும் தற்போதைய தமிழக முதல்வர் ஜெயலலிதா ஆகிய இருவரும் முதல் முறையாக இணைந்து நடித்த இந்த திரைப்படத்திற்காக பொது இடங்களில் ஒட்டப்பட்டுள்ள சுவரொட்டிகள் இந்தியாவில் இந்த 2014 நடைபெற உள்ள மக்களவைத் தேர்தலுக்கான மாதிரி நன்னடத்தை விதிமீறல் என கூறி அவற்றை அகற்றிட தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. தற்போதைய தமிழக முதல்வர் ஜெயலலிதா மற்றும் முன்னாள் தமிழக முதல்வர் எம்ஜிஆர் ஆகிய இரு அரசியல் தலைவர்களின் புகைப்படங்களை கொண்ட இந்த சுவரொட்டிகள் திரைப்படங்களுக்கான விளம்பரம்தான் என்ற போதும் இவர்கள் அரசியல் பின்னணி கொண்டவர்கள் என்பதால் அவற்றை அகற்ற வேண்டும் என தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி பிரவீன்குமார் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஆனால் இந்த திரைப்படத்தின் விளம்பரங்களை திரையரங்கு வளாகங்களுக்குள் அமைத்துக் கொள்ள முடியும் என்றும் திரைப்படத்தை வெளியிடக்கூடாது என்று தடை விதிக்கப்படாது என்றும் அவர் அப்போது தெரிவித்தார். இதனையடுத்து தமிழகம் முழுவதும் 1001 திரைப்படத்தின் சுவரொட்டிகள் மற்றும் விளம்பர பானர்கள் அகற்றப்பட்டு வருகின்றன. ஒரு சர்வ அதிகாரியை எதிர்த்து போராடும் இளைஞனின் கதையை கொண்டு 1965 வெளியாகிய இந்த 1001 திரைப்படம் அப்போதே மிக பிரம்மாண்டமாக தயாரிக்கப்பட்ட திரைப்படம். கருப்பு வெள்ளை திரைப்படமாக இல்லாமல் கலரில் உருவாகிய இந்த படத்திற்கு கண்ணதாசனும் வாலியும் பாடல்களை எழுதினார்கள். விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைத்த இந்த படத்தை பந்துலு டைரக்ட் செய்தார். ஆழமான கருத்துக்களை கொண்ட பாடல்கள் படத்தின் வெற்றிக்கு மற்றொரு சிறப்பம்சமாக கருதப்படுகிறது. திரைப்படத்திற்காக அந்த காலகட்டத்தில் கப்பலில் அமைக்கப்பட்ட காட்சிகள் ரசிகர்கள் வெகுவாக கவர்ந்ததாக அப்போது விமர்சனங்கள் வெளியாயின. தற்போதும் இந்த திரைப்படம் டிஜிட்டல் தொழில்நுட்ப உதவியுடன் புதுப்பிக்கப்பட்ட பிறகு இன்னமும் பிரம்மாண்டமாக காட்சியளிப்பதாக இப்போது இப்படத்தை வெளியிடும் திரைப்பட விநியோகஸ்தர் சொக்கலிங்கம் பிபிசியிடம் தெரிவித்தார். மக்களவைத் தேர்தலுக்கான மாதிரி நன்னடத்தை விதிமீறல் என கூறி இந்த படத்தின் விளம்பர சுவரொட்டிகள் அகற்றப்படுவது குறித்து விநியோகஸ்தர் சொக்கலிங்கத்திடம் கேட்டதற்கு
அதுக்காக கர்ணன் படத்தை செஞ்சேன். இந்த ரசிகர்கள் எல்லாம் வந்து எல்லாத்தையும் எங்க தலைவர் எம்ஜிஆருக்கும் ஒரு படம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அதை அதுல செலக்ட் பண்ண படம் தான் 1001. இது எலெக்ஷன் வச்சு எய்ம் பண்ணி இதை வந்து ப்ரொமோட் பண்றது அப்படின்ற அந்த எண்ணம்ல இந்த டைத்துல பண்ணா கூட நல்லா ஓடுன்னு ஒரு எண்ணம் இருக்கலாம். மொழிய நான் அது ஆக்சுவலாவே ஜனவரி எண்ட்லயே படத்தை ரிலீஸ் பண்றதா தான் இருந்தது. ஜனவரியிலிருந்து பிப்ரவரி பூரா ஒரு டேட்டு கூட கிடைக்கவே இல்லை. வாரம் 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 பெரிய படங்கள் வந்துகிட்டே இருந்தது. இப்பதான் இந்த டேட்லதான் போன வாரம் தான் ஆக்சுவலாக இந்த வாரம் படம் ரிலீசஸ் எதுவும் இருக்காதுன்ற ஒரு காரணத்துக்காக தான் நான் ரிலீசஸ் அனௌன்ஸ் பண்ணேன். ஆனால் பட்டு போஸ்டர்லாம் ஒட்டக்கூடாது அப்படின்னு அதை போஸ்ட்னா சினிமா போஸ்டர் ஒட்டக்கூடாது அப்படின்ற இது இருக்குன்றது எங்களுக்கு தெரியாது. ஏன்னா இது பியூர்லி சினிமா சினிமா தொழில் வந்து நம்பி இருக்கிறவங்க நாங்கள் போஸ்டர் ஒட்டி தான். அதுவும் பழைய படம் பழைய படத்தை வந்து திரையரங்குக்கு கொண்டாடணும்னா இந்த மாதிரி ஒரு விளம்பரம் போஸ்டர் கேஸ் ஒட்டி தான் ஜனங்களை வரவைக்க முடியும். இதுல வந்து நாங்க கட்சியை ப்ரொமோஷன் பண்றதுக்கோ அழைக்கிறதுக்கோ அப்படின்றது எந்த வித இதுமே இல்லை. ஆனால் இதை வந்து ஒட்டக்கூடாதுன்னு சொல்றதுன்றது கேட்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது.
இப்போ எத்தனை திரையரங்குகள்ல இந்த படத்தை திரையிடுறதுக்கு திட்டமிட்டு இருக்கீங்க?
நான் ஆக்சுவலாவே ஒரு கர்ணன் 72 திரையரங்குகளை ரிலீஸ் பண்ணையா. இதுவும் வந்து அதுக்கு எல்லாம் 100 திரையரங்குகளுக்கு மேல 100-120 திரையரங்குகளுக்கு மேல எல்லாமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க
என்றார் திரைப்பட விநியோகஸ்தர் சொக்கலிங்கம். இந்த விவகாரத்தை தொடர்ந்து தமிழகத்தில் இது தொடர்பான சர்ச்சைகள் அனைத்து தரப்பிலும் விவாதமாக தொடங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது.
செய்தியை வழங்கியவர் ஜெயக்குமார். திரைப்பட சுவரொட்டிகள் தேர்தலில் வாக்காளர் மத்தியில் ஒரு கட்சிக்கு ஆதரவாக வாக்களிக்கும் எண்ணத்தை உருவாக்குமா? திரை விமர்சகர் வாமனன் அவர்களை கேட்டேன்.
இல்லை, இந்த நடத்தை விதிகள் அப்படின்னு நீங்க சொல்றதுக்கு அவருடைய அபிப்பிராயம் என்ன அப்படின்னு சொன்னா எல்லோருக்கும் எல்லா அதுல தேர்தலில் வந்து போட்டியிடுற அனைவருக்கும் ஒரே விதமான அவர்கள் பெயர் அறியப்படுகிற வகையில அவர்களுடைய நினைவு மக்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய வகையில இருக்கக்கூடிய எல்லா விஷயத்திலையும் எல்லாருக்கும் ஒரே விதமான வாய்ப்பு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயத்துலதான் அந்த விதிகள் அமைக்கப்பட்டதாக விதிகளை படித்தால் நமக்கு தெரிகிறது. அப்படி இருக்கும் பொழுது 1965 வந்த வாகனத்தில் ஒருவன் ஒரு மிக நல்ல அற்புதமான எம்ஜிஆர் ஜெயலலிதா அந்த ஜோடியில அது வந்த ஒரு படத்துல மறக்க முடியாத ஒரு படம். அது சிரஞ்சீவி தன்மை உள்ள படம் அவங்களோட நடிச்சதுலங்கிறது இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இந்த காலகட்டத்துல எல்லா இடத்தையும் ஒட்டினால் அப்படி எல்லாத்தையும் ஒட்டுறாங்களா தெரியல ஒட்டினால் அது கூடுதலான அவங்களுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ்ங்கிற மாதிரி தெரியும்.
அது எப்படி இல்ல அது அதான் ஜெயலலிதா வந்து அவர் அரசியல்வாதியாக இருக்கிறார். அவர் பழைய காலத்திலே நடித்த சினிமா படத்தின் போஸ்டர்கள் மூலம் அவருக்கு இப்பொழுது ஏதாவது ஒரு அனுகூலம் கிடைத்தால் அதை தேர்தல் கமிஷன் எப்படி நடத்தை விதி மீறலாக பார்க்க முடியும் என்ற கேள்வி எழுகிறதோ, இதே இந்த படத்தை விடுங்கள், மற்ற படங்களில் ஜெயலலிதா நடித்த மற்ற படங்களும் இப்பொழுது இரண்டாவது முறை மூன்றாவது முறை திரைக்கு வரலாம் இந்த காலகட்டத்திலே பல்வேறு ஊர்களில், அவைகளும் இதே போல அந்த போஸ்டர்களும் அகற்றப்பட வேண்டும் என்பது தேர்தல் கமிஷனின் கருத்தாக இருக்குமா? அப்படி இருந்தால் அது சரியாக இருக்குமா?
அப்படிதான் இருக்கும், அப்படி வந்தால் அப்படிதான் இருக்கும். இப்போ சாதாரணமா இங்க இருக்கக்கூடிய அரசு, இப்போ ஒரு ஒரு டிவி இதுல அரசு டிவி சேனல்ல நான் பங்கேற்ற பொழுது ஒரு விவாதத்தில அதுல தப்பித்தவரி, இப்போ நம்ம தமிழ்நாட்டுல வந்து பல பேர் வந்து சினிமால இருந்து அரசியலுக்கு வந்திருக்கிறது காரணமாக இந்த மாதிரி விஷயங்கள் தமிழ்நாட்டுல கூடுதலா, இப்ப நீங்க கேட்கிற கேள்வி வந்து கூடுதலா அதை பத்தி நம்ம சிந்திக்க வேண்டிய நிலை வரும். அது கொஞ்ச நாள் தான், ஒரு சில ஒரு மாசம் ஒன்றரை மாசம்னா அது அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று அரசு எதிர்பார்க்கிறது. அதுல கொஞ்சம் நியாயம் இருப்பதாகத்தான் எனக்கு தெரியுது.
தமிழக அரசியலிலே திரை உலகின் ஆளுமை என்பது நிச்சயமாக இருக்கிறது, அதனால் இந்த உத்தரவு நியாயப்படுத்தக்கூடியதுதான் என்று நீங்கள் சொல்கிறீர்கள்.
ஆமா, ஒரு அதுல சினிமாவில் இருக்கிறவங்க அரசியலுக்கு வராங்க, அவங்களுக்கு சினிமால நிறைய செல்வாக்கு இருக்கு, சினிமா மூலமாகவோ சின்ன திரை மூலமாகவோ. இப்ப கூட குல்பனாஜன் ஒரு அம்மா வந்து ஆப் பார்ட்டியில வந்திருக்காங்க, அவங்க சினிமாவினுடைய அவங்க இருக்கக்கூடிய செல்வாக்கினால் அந்த கட்சியில அவங்களுக்கு வந்து போட்டியிடுறதுக்கு வாய்ப்பே கொடுக்கறாங்க, அது சில பேர் எதிர்க்கிறாங்க. சினிமா செல்வாக்கு, சின்ன திரை செல்வாக்கு, ஊடகங்களுடைய செல்வாக்கு உள்ளவர்களுக்கு இந்த அரசியல்ல இன்னும் கொஞ்சம் ஒரு கூடுதலான அவங்களுக்கு ஒரு அந்த செல்வாக்கு மூலமாக அரசியல் செல்வாக்கை பெருக்கிக் கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே அந்த மாதிரி விஷயங்கள்ல ஒரு கட்டுப்பாடு இருக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு சரியானதுதான் என்று எனக்கு படுகிறது.
திரை விமர்சகர் வாமனன். இந்தியாவின் பஞ்சாப் மாநிலத்தில் ஜனவரி மாத இறுதியில் இறந்த ஒரு சாமியாரின் உடலை அவரது சீடர்கள் அவர் மீண்டும் எழுந்து வருவார் என்ற நம்பிக்கையில் உறைய வைத்து பாதுகாத்து வைத்திருக்கிறார்கள். இது குறித்து பிபிசி இணையதள குறிப்பொன்றை வழங்குகிறார் குமார் ராமலிங்கம்.
இந்தியாவின் பஞ்சாப் மாநிலத்தில் சாமியார் ஒருவர் மாரடைப்பால் கடந்த ஜனவரி மாதம் 29ஆம் தேதி இறந்துவிட்டார். இதனை அதிகாரிகள் எல்லோரும் உறுதிப்படுத்திவிட்டனர். அதிகாரிகள் சாமியார் காலமாகிவிட்டார் என்று அதிகாரப்பூர்வமாக கூறினாலும் விவரம் தெரியாமல் பேசாதீங்க, சாமியார் உச்சகட்ட தியானத்தில் இருக்கிறார், அவர் ஒன்றும் மேலெல்லாம் போகலை என்று அவருடைய சிஷ்ய கோடிகள் உடலை அடக்கம் செய்யாமல் மல்லு கட்டியுள்ளனர். அதைவிட சாமியாரை ஃப்ரீசர் பாக்ஸ் எனப்படும் குளிர்சாதன பெட்டியில் வைத்துவிட்டனர். சாமியார் ஃப்ரீசர் பாக்ஸில் ஆழ்ந்த தியானத்திலிருந்து விட்டு ஃப்ரெஷ்ஷாக உயிரோடு வெளியே வருவார் என்று வேறு இந்த சிஷ்ய கோடிகள் கலேபரம் செய்து வந்துள்ளனர். இறந்து போன சாமியாரின் பெயர் அஷ்டுடோஷ் மகாராஜ். இவர் திவ்ய ஜோதி ஜாகிரதி சன்ஸ்தான் என்ற அமைப்பை நடத்தி வந்தார். மேலே கூறிய கலேபரம் செய்யும் சிஷ்ய கோடிகள் இந்த அமைப்பை சேர்ந்தவர்கள்தான். மரணமான சாமியாரை எதுக்கே ஐஸ் புட்டியில் வைத்தீர்கள் என்று கேட்டதற்கு, சாமியார் உயிரோடு இருந்தபோது அவர் சார்பாக பேசிக்கொண்டிருந்த சுவாமி விஷால் ஆனந்த் தான் அவர் உயிரோடு இல்லாத போதும் அவர் சார்பாக பேசுகின்றார், அவர் ஒன்றும் சாகலை. யோகா மாதிரி அறிவியல் விஷயம்லாம் மருத்துவ அறிவியலின் அறிவுக்கு எட்டாது, நம்ம பொறுமையாக காத்திருக்கணும், அவர் கண்டிப்பாக ஐஸ் புட்டியிலிருந்து எந்திரிச்சு வருவார், எங்களுக்கெல்லாம் ரொம்ப நம்பிக்கையாக இருக்கிறோம். புரியுதா? புரிகிறது. 70 வயது இருக்கும் சாமியார் மிக உச்சக்கட்டமான தியான நிலையில் இருப்பதாகவும், அவர் திரும்பி உயிரோடு வருவார் என்று கூறிய சுவாமி விஷால் ஆனந்த், ஆனால் கொஞ்ச நாளாகவே சாமியார் நான் ரொம்ப நாளைக்கு தாங்க மாட்டேன், நான் இல்லாத பிறகு நீங்கள் தான் இந்த அமைப்பை பத்திரமாக பார்த்துக்கணும் என்று தன்னிடம் கூறியதாகவும் ஒரு இடைச்சர்கள் செய்தியை போகிற போக்கில் நமது காதில் போட்டுவிட்டு போகின்றார். சாமியார் இறந்து விட்டதாக கூறி 1 வார காலமான பிறகும் அந்த உடலை அப்படியே போட்டுவிட்டு சாமியார் எழுந்து உட்கார்ந்து விடுவார், எழுந்து உட்கார்ந்து விடுவார் என்று அவரது சிஷ்ய கோடிகள் வேடிக்கை பார்த்துள்ளனர். அதன் பிறகு உடலை இப்படியே வைத்திருந்தால் என்ன ஆவது என்றெண்ணி அதை பதப்படுத்தி விடலாம் என்று திட்டமிட்டுள்ளனர். ஆனால் யாரோ ஒருவர் பதப்படுத்தி வச்சிட்டா சாமியார் ஏந்திரிச்சு வரமாட்டார், ஐஸ் பெட்டியில் வச்சிட்டா ஏந்திரிச்சு வந்துடுவார் என்று யோசனை உதிர்த்துள்ளார். அதன் பின்னர் தான் சாமியாரின் உடல் ஐஸ் பெட்டிக்கு சென்றுள்ளது. ஏன் இப்படி செய்தீர்கள் என்று கேட்டால், அவர் தான் நான் கண்டிப்பாக திரும்ப வருவேன் சொன்னாரல்ல என்று கூறுகிறார் லக்வீந்தர் சிங் என்னும் மற்றும் ஒரு சிஷ்ய கோடி. ஆனால் சாமியாரின் மிகப்பெரிய சொத்தை அமுக்கவே இப்படி சாமியாரின் உடலை வைத்துக்கொண்டு இவர்கள் எல்லோரும் கூத்து கட்டி கொண்டிருக்கின்றார்கள் என்று வேறு ஒரு சிஷ்யர் நீதிமன்றம் சென்று விட்டார். நீதிமன்றமோ, அவர் செத்ததாகவே இருக்கட்டும், அந்த சிஷ்ய கோடிகளே அந்த உடலை என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளட்டும் என்று ஒதுங்கிக் கொண்டது. நீதிமன்றமே சொல்லிடுச்சு நாங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது என்று போலீஸாரும் ஒதுங்கிக் கொண்டனர். எது எப்படியாக இருந்தாலும் எல்லோருக்கும் மூக்கு என்று ஒன்று உள்ளதே, சாமியாரின் உடல் அழுகி நாற்றம் எடுக்க ஆரம்பித்து விட்டதால் சிஷ்ய கோடிகள் எவ்வளவு கலாட்டா செய்தாலும் பரவாயில்லை என்று கூறி மூக்கை மூடிக்கொண்டே சுமார் 450 போலீசார் அவரது ஆன்மீக மையத்திற்குள் உட்புகுந்து அவரது உடலை அடக்கம் செய்வதற்கு எடுத்து சென்று விட்டனர்.
செய்தியை வழங்கியவர் குமார் ராமலிங்கம். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம்போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியையும் எமது கடந்த ஒரு வார கால நிகழ்ச்சிகளையும் எமது இணையதளமான www.bbctamil.com என்ற முகவரியில் நேயர்கள் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.